நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
வைஷ்ணவ ஜன தோ தேனே கஹியே ஜோ வீடு பராயே ஜானே ரே. வைஷ்ணவ ஜன தோ தேனே கஹியே ஜோ வீடு பராயே ஜானே ரே.
நேயர்களே, உலகில் சாதனையாளர்கள் பலர் உண்டு. பல தலைவர்களுக்கு முன்னோடியாய் வழிகாட்டியாய் எளிமையையும் அகிம்சையையும் ஆயுதமாக கொண்டு போராடிய நமது தேசப்பிதா காந்தியடி அவர்களது பிறந்த நாள் அக்டோபர் 2 இந்த நாளில் தன்னுடைய மனம் கவர்ந்த மகாத்மாவை பற்றி சில விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே ஜோ வீடு பராயே ஜானே ரே.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 2 சுதந்திர இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தியின் பிறந்த நாள். இந்த ஒரு நல்ல நாளில் வந்து மகாத்மா காந்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தியை பற்றி எல்லாத்துக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்மளோட இளைய சமுதாயத்தினருக்கும் பள்ளியில் படித்து கொண்டிருக்க குழந்தைகளுக்கும் காந்திஜியை பற்றியான புரிதல் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் காந்திஜியை வந்து கட்டாயமாக படிக்க வேண்டும். படித்ததோடு மட்டுமில்லாமல் அவரை பற்றிய முழுமையான அறிவை வந்து கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கி வந்து செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா, நம்மளோட சமுதாயத்தில் வந்து இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த வகையில் வந்து பார்க்குறப்ப அவர் இந்தியாவினோட சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்களையும் பல இன்னல்களையும் சந்தித்தார். இதற்கு அப்பாற்பட்டு தனி மனிதனாக, காந்திங்கிற ஒரு தனி மனிதனாக ஒவ்வொரு பிரஜையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். முதலாவது நான் வந்து காந்திஜியோட வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து காந்திஜி வந்து குஜராத் மாநிலம் போர்பந்தரில் வந்து பிறந்தார். இளமை காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அறிவாளியோ ஒரு திறமைசாலியோ வந்து அவர் கிடையாது. அவர் சுயசரிதிலேயே வந்து அது பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. இளமை வயதில் வந்து அவர் கல்யாணம் நடந்துருது. அதுக்கப்புறம் இளமை வயதிலேயே அவர் தந்தையாரையும் இழந்துடுறார். இளமை காலத்தில் அவருக்கு வந்து சொல்லும்படியான ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னா, ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து ஏதோ ஒரு தாக்கம் அவர் மனதிற்குள் ஏற்பட்டது. அதுதான் வந்து காந்திஜியோட இளமை காலத்தில் வந்து நடந்த குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து லண்டன் போகிறாரு. பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு. லண்டனில் போய் இருக்கிறப்ப உணவு, அதாவது காந்தி வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவு சாப்பிடக்கூடியவர், இந்து மதத்தினை சார்ந்ததுனால லண்டனில் போய் தங்கி படிக்கிறப்ப இதை பற்றின கொஞ்சம் அனுபவம், சைவ உணவு பற்றியும் அப்புறம் வந்து இந்து மதத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் அவர் வந்து உணர்ந்த தருணங்கள் வந்து லண்டன் தான் நம்ம சொல்லணும். நிறைய விவாதங்கள், தொடர் விவாதங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி அவர்கள் நண்பர்கள்ட்டையும் வந்து தொடர் விவாதங்களில் வந்து காந்திஜி வந்து அடிக்கடி வந்து ஈடுபட்டதுனால அவருக்குள்ளாரியே ஒரு தெளிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்பட்டிருக்குது. ஏற்பட்ட காலகட்டங்கள் வந்து லண்டன் வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து பகவத்கீதையில் இருக்கிற கருத்துக்களை வந்து முழுமையாக படித்து தெரிந்தவர். இன்னும் சொல்லப்போனால் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்ததுனாலே பகவத்கீதையினோட தாக்கம் வந்து அதிகமாக ஏற்பட்டது. பாயிஸ்ட பட்டம் படித்து முடிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேலைக்காக தென்னாப்பிரிக்கா போகிறப்ப வக்கீலுக்கு படிச்சுட்டு போய் தென்னாப்பிரிக்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவரோட அந்த ஒப்பந்தம் முடிந்து முடிந்ததுக்கப்புறம் திரும்பி வரார். இந்தியா திரும்புகிறப்ப கடைசியாக வந்து வழி அனுப்பும் கூட்டத்தில் வந்து பேசுகிறார். பேசுகிறப்ப வந்து சொல்கிறாரு, அவர் ஏற்கனவே வந்து வழக்கறிஞராக வேலை பார்த்ததுனால அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு தெரியுது. மக்களோட அறிமையை பயன்படுத்தி பல சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டதுனால அதிகமாக உழைப்பை உறிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டதை வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்ததினால் அந்த வழி அனுப்பும் பிரிவு உபசார விழாவில் வந்து எல்லாத்திட்டையும் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சில சட்டங்கள்லாம் வந்து உங்களோட அறியாமையை பயன்படுத்தி இயற்றப்பட்டிருக்கிறது, அதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்கிறப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வழி நடத்தி எங்களோட குறைகளை வந்து எடுத்து சொல்கிற அளவுக்கு யாருக்கும் அறிவு கிடையாது, அதனால் நீங்களே வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே எங்களுக்காக போராடுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜிக்கு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறதுக்கு கூட ஒரு தைரியம் கிடையாது, கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும், நாலு பேர்த்திட்ட வந்து நேருக்கு நேராக மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாத நிலைமையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் இந்தியாவுக்கு மறுபடியும் வராரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோக்லேவை வந்து சந்திக்கிறார். சந்தித்து இவர் சொல்கிறார், இங்கே தென்னாப்பிரிக்காவில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி மக்கள்லாம் அடிமைப்பட்டிருக்காங்க, நம்ம நாட்டு மக்கள் தான் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் இங்கேருந்து ஏதாச்சும் உதவி நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோரிக்கை வைக்கிறப்ப இந்தியாவிலையும் நிறைய பிரச்சனைகள் அந்த சமயத்தில் வந்து நடந்துட்டு இருந்தது. சுதந்திர போராட்டம் ஆரம்பித்த காலகட்டங்கிறதுனால அவர் நினைத்த உதவி வந்து இந்தியாவிலேருந்து கிடைக்கல அவருக்கு. அதனால் மறுபடியும் அங்கே போயிட்டு தென்னாப்பிரிக்க மக்களோட விடுதலைக்காக போராடுறார். அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் வந்து அகிம்சை. அகிம்சை முறையில் போராட்டத்தை வந்து நடத்தினார். நிறைய இன்னல்கள்லாம் வந்து சந்தித்தார். அதுக்கப்புறம் அவங்க தென்னாப்பிரிக்க மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய தருணம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறார். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கோபாலகிருஷ்ண கோகலையை போய் சந்திக்கிறப்ப கோபாலகிருஷ்ண கோகலை வந்து நம்ம இந்தியாவுக்காக நீங்கள் மறுபடியும் போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவர் வந்து இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்கிறார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். காந்தி வந்து நிறைய வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வெற்றி பெற்றார். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா தண்டி யாத்திரையை சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா இயக்கம், இது மாதிரி நிறைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னின்று நடத்தி வெற்றியும் பெற்று வெள்ளையர்களை நம்ம நாட்டிலேருந்து திரும்பி போக செய்தார். இது வந்து ஒரு பக்கம். இன்றைக்கி வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு 60-68 வருஷங்களாகிருது. காந்திஜியை வந்து எந்த பார்வையில் எந்த கோணத்தில் வந்து இப்போ இந்த தலைமுறைக்கு தேவை அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் காந்திஜியை வந்து ஒரு தலைவராக பார்க்கறத விட ஒரு தனி மனிதனாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் வேலை பார்க்கணும், வேலை பார்த்ததுக்கப்புறம் குடும்பம், அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாரையே இருந்துகிட்ருக்கோம். சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லை, யார்கிட்டையும் இல்லை. இப்போ வந்து காந்திஜியும் வந்து அந்த ஒரு சூழலில் தான் இருந்தார். சரிங்களா, ஏதோ ஒரு இடம் வந்து காந்திஜியை வந்து சாதாரண மனிதனாக இருந்த காந்திஜியை வந்து மகாத்மாங்கிற நிலைக்கு வந்து உந்த செய்த அந்த நிகழ்வு தான் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது காந்திஜியே சொல்கிறார், என்ன மாதிரி வந்து எல்லோரும் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய சோதனைகள்லாம் மேற்கொண்டேன், அந்த சோதனைகள் பயனாக எனக்கு கிடைத்தது தான் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காந்தி. நான் மேற்கொண்ட சோதனைகள் மாதிரியாகவோ நான் கொண்ட அந்த இன்னல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா என்னை விட பெரிய ஒரு மகாத்மாவாக நீங்கள் வந்து உருவாகலாம் அப்படின்னு வந்து காந்திஜி வந்து சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அவரோட வைராக்கியம் வந்து ரொம்ப நம்ம சொல்லணும். வைராக்கியம்னு என்ன சொல்கிறோன்னா அப்படின்னா, நீ செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சிடணும், நீ முடியாது அப்படின்னா முடியாது தான். நீ என்ன தான் வந்து அவரை சமாதானப்படுத்தினாலும் அவர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டார். அந்த வைராக்கியம்ங்கிறது வந்து அது வளர்த்து எடுத்துக்கிட்டார், அவருக்குள்ளார வளர்த்து எடுத்துக்கிட்ட பண்புகளில் வந்து அது ஒரு முக்கியமான பண்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய ஒரு செயல்னு நான் நினைக்கிறேன். நம்மள்டெல்லாம் இன்றைக்கி வைராக்கியம் இல்லாதனால தான் வந்து நம்மளால் வந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் எதுவுமே செய்ய முடியல. இன்னொன்று வந்து அகிம்சை, அன்பு. அதாவது உயிரினங்கள் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் சமமாக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த பூமியில் வந்து உயிரினமாக வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சம உரிமைகள் தான் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம மறந்துட்டு நான் வாழ்ந்தால் மட்டும் போதும், எனக்கு வந்து சோறு கிடைச்சா உண்டி போதும் அப்படிங்கிற ஒரு சுயநல உணர்வு வந்ததுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது, அடிதடி சண்டைகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமே சுயநலம்தான். காந்திஜி வந்து சுயநலமாக இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாம் சுதந்திரமாக இருந்திருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு செய்தி வந்து காந்திஜியோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறரிடத்தில் அன்பு செலுத்துதல், வைராக்கியம், உணவு கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம். காந்திஜியோட முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா எளிமை. எளிமையாக இருக்கிறது வந்து எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து சிக்கனம், இன்னொன்று வந்து கஞ்சத்தனம். சரிங்களா, கஞ்சத்தனம்னு பார்த்திங்கன்னா வந்து தனக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்து கொள்ளாமல் இருக்கிறது வந்து கஞ்சத்தனம். 10 ரூபா வச்சுருப்பாங்க, தன்னோட அடிப்படை தேவைகளுக்கே அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கஞ்சத்தனம். சிக்கனங்கிறது எப்படின்னு வச்சிங்களேன், இப்போ 10 ரூபா கையில் வச்சுருக்கோன்னு வச்சிங்களேன், 10 ரூபாவில் 5 ரூபா வந்து முக்கியமான தேவைகள் இருக்கும்ல, நம்ம அடிப்படை தேவை செலவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுறது, அது வந்து சிக்கனமாக இருக்கிறது. காந்திஜி வந்து சிக்கனமாக இருந்தார், வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து அந்த சிக்கன வாழ்க்கையை கடைபிடித்ததுனால தான் பார்த்திங்கன்னா பொதுமக்களோட காசு இருக்குது பார்த்திங்களா, அவர் வந்து நிறைய நிதிகள்லாம் திரட்டினார் போராட்டத்துக்கெல்லாம், அதை வந்து கரெக்டாக வந்து நிர்வாகம் பண்ண முடிஞ்சது அவரால். அந்த சிக்கனத்தினால இருந்ததுனால தான் குறைந்த நிதியை வச்சுக்கிட்டே நிறைய வேலைகள் வந்து அவரால் செய்ய முடிந்தது, நிறைய ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் எளிமை, எளிமையை வந்து காந்தியடிகளை விட வேறு யாரும் இருக்க முடியுமான்னு தெரியாது, அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, அவரோட தோற்றமே நம்மளுக்கு சொல்லும். ஒரு காலத்தில் அவர் இளமை பருவத்திலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போல்லாம் அவர் வந்து ஒரு நார்மல் மனிதர் தான், அவருக்கு வந்து மக்கள் மேலே வந்து அந்தளவுக்கு ஒரு அக்கறையோ கரிசனமோ வரல. அவருக்கு வந்து அனுபவம் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா உணர்வுபூர்வமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், காந்திஜி வந்து சின்ன வயசில் வந்து ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தாரு, பார்த்ததுக்கப்புறம் அவருக்குள்ளரே சிந்தனை ஓட்டம் ஓடுது. ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், நடைமுறையில் வந்து ஹரிச்சந்திரன் மன்னன் வந்து எவ்வளோ இன்னல்களை தாங்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து பொய்யே பேசாமல் இருக்கிறான், அந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமான்னு சொல்லி அவருக்குள்ளரே அழுதுருக்கார். காந்திஜி வந்து அந்த நாடகத்தை திருப்பி திருப்பி அதிகமாக பார்த்துருக்காரு. ஒரு ஸ்டேஜில் காந்திஜியே சொல்கிறாரு, எத்தனை தடவை தான் எங்கள் வீட்லேயும் அனுபவிப்பாங்க அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு, ஆனால் என் மனசு வந்து அந்த நாடகத்தின் மேலே அவ்வளோ ஈர்ப்பு. அது வந்து சின்ன வயசில் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாய்ப்புகள் வந்து அவர் கிடைக்கல. தென்னாப்பிரிக்கா போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது நேரடி அனுபவம், பக்கத்துலேயே அந்த சம்பவங்கள்லாம் நடக்க நடக்க அவர் மனசு வந்து கேட்க மாட்டேங்குது, அவர் இலகிய மனசு, அந்த அடிப்படையே அந்த குணம் இருந்திருக்கு காந்திஜிக்கு. அப்போ வந்து உணர்வுபூர்வமாக அவர் வந்து பிரச்சனைகளை பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளும் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான், நம்மளுக்கு அந்த வழி தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களுக்காக போராட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி காந்திஜிக்கு வந்து வந்தது. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை எளிமையாக்கிட்டார். சாப்பாடும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப கட்டுப்பாடான சாப்பாடு தான். எங்கே போனாலும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரே இடத்துல இருக்கோம், சாப்பாடு எல்லாமே இங்கேயே கிடைக்கிது. ஆனால் காந்திஜி பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுப்பயணங்கள், எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணங்கள் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு தான் எல்லாத்துக்கும் தேவைப்படும். நடக்கிறது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக எங்கே போனாலும் நடந்தே போவார். அதுக்கான வலிமை எங்கேருந்து வருதுன்னா உணவுலேருந்து தான். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் அந்த அவர் வச்சிருக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடு வந்து அது ஒரு த்ரூஅவுட்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து காந்திஜியால் முடிஞ்சு. இளைய சமுதாயம் வந்து காந்திஜியை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்க்கணும். அவர் எப்படி வந்து பகவத்கீதையை வந்து நுணுக்கமாக பார்த்து அதை சாரத்தை வந்து உணர்ந்துக்கிட்டாரோ அதை வந்து வாழ்க்கையில் நரமுறைப்படுத்தி பார்த்தா இன்றைக்கி இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. நம்மள்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம மனசுக்குள்ளார எவ்வளோ உள்ளுக்குள்ளார போகுது அதை எப்படி வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட சுவாரஸ்யமான அம்சமே. இப்போ நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷயங்களை எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளும் நல்லவங்களாக இருப்போம். கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்சது அதை எடுத்துக்கிட்டோம்னா கெட்டவங்களாக தான் இருப்போம். நம்ம வந்து மனிதனாக பிறந்துட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துருச்சு அந்த செயல். நம்மளோட குறிக்கோள் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த வாழ்க்கை வந்து பயனுள்ள வாழ்க்கையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பணம் வந்து சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில் பாதி நாள் வந்து பணம் சம்பாதிக்கிறதே அதை தொடர்ந்தே ஓடிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சில நல்ல விஷயங்கள், அந்த விஷயங்கள் நம்மளால் ஒண்டி தான் செய்ய முடியும், அதாவது மனிதர்களால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் செய்ய முடிந்தும் செய்யப்படவில்லை. சரிங்களா, இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்மளாம் வளர்ந்து வர நாடுகள், இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா பிரஜைகளுக்கும் மனசுக்குளர இந்த எண்ணம் வேரூன்றி இருந்தால்தான் இது வந்து ஒரு ஒற்றுமொத்த பெரிய சக்தியாக உருவாகி நம்மளோட வளர்ச்சியை வந்து மேலே கொண்டு போவோம். அதாவது நம்ம நினைக்கிறோம் இது சின்ன விஷயம் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படையான காரணமே இதுதான். சரிங்களா, அதை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து 1000 கோடி பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு, 3 வேளை சோறு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. நம்ம என்ன நினைக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே எத்தனையோ கோடி பேர்கள் வந்து இந்த வாய்ப்பு கூட கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? சரிங்களா, அதுதான் வந்து காந்திஜி வாழ்க்கையிலேருந்து எனக்கு கிடைத்த செய்தி. அதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். இதுக்காக வந்து உங்களோட 24 மணி நேரத்தையும் வந்து நான் செலவு பண்ண சொல்லலை. உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணாலேயே கூட, 1 நாளைக்கு 1/2 மணி நேரம்னா 1 மாதத்துக்கு பாருங்கள், 1 வருஷத்துக்கு பாருங்கள், இதே 2 வருஷம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சக்தி. இதனால் நம்மளோட மனித சக்தி, மனிதர்களோட சிந்தனை, படிப்பு, அறிவு, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்மளால் முடிந்த உதவியை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன் அப்படின்னா நாம் நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததுனால இந்த நிலைமையில் இருக்கோம். நம்மளை விட திறமையானவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் நம்மளுக்கு கீழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா நம்மளோட 100 மடங்கு செயல்களை செய்யக்கூடிய வீரியம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி வந்து பாரதியாரை வந்து நம்ம வந்து பாதுகாக்க தவறிட்டோம். இது எவ்வளோ பெரிய தவறான செயல்னு நாம் இன்றைக்கி உணரலை. நம்மளோட தலைமுறை, அடுத்த தலைமுறை வருது பார்த்திங்களா, 4ஆம் தலைமுறை, அவங்க வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றம் ஒன்று தான் வந்து நிலையானது, அது வந்து இயற்கையோட நியதி. அது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், எப்பவும் வந்து மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எல்லாத்துலேயும் மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கீங்களா. இப்போ வாழ்க்கை முறை நம்மளுக்கு மாற்றம் ஆகிட்டுருக்கு. அறம் சார்ந்த செயல்கள் வந்து அம்மா அப்பா மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வராங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கும் சொல்லுங்கள், அது கஷ்டம். இப்போ நம்மளுக்கு எப்படியோ ஒரு விதத்தில் கிடச்சிருச்சு, ஆனால் நம்மளோட குழந்தைகளுக்கு அது போய் சேருமாங்கிறது கஷ்டம்தான். அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படலை அப்படின்னா இது வந்து வேறு விதமாக அப்படியே போயிடும். நான் சொன்னது, இப்போ சொன்னது பார்த்திங்க அப்படின்னா தனி மனிதனாக பிறருக்கு உதவுறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்மளோட பங்களிப்பு வந்து சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும். சமுதாயத்துக்காக செய்கிறதுங்கிறது என்னென்னா இது வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரியான ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்மளால் முடிந்தது. நம்மளால் முடிந்தது அது நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சாவரத்துக்குள்ளார செஞ்சிடணும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் பாரதிதாசன் சொல்கிறார். இந்த மாதிரி காந்தி வாழ்ந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளாம் சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. வாழ்க்கையை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து நம்ம வாழணும். அதுவும் வந்து காந்தியோட வாழ்க்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம்தான். இந்த நல்ல நாளில் காந்திஜியை வந்து நான் வந்து முழுமையாக நினச்சி பார்க்குறேன். வரும் நாட்களில் வந்து இதெல்லாம் நான் கடைபிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறவங்க எல்லோரும் நீங்களும் காந்தியை படியுங்கள். காந்திட்டிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டுக்கிட்டு நம்மளோட சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பை, உங்களால் ஆன பங்களிப்பை நீங்கள் செய்தீர்களானால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம்.
पर दुखे उपकार कहे तो ये पर दुखे उपकार कहे तो ये मन अभिमान न आने रे मन अभिमान न आने रे
இதுவரை என் மனம் கவர்ந்த மகாத்மா மகாத்மா காந்தியடிகள் தன்னை கவர்ந்ததற்கான காரணங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சகல லோகமா சைஹுனே வந்தே சகல லோகமா சைஹுனே வந்தே நிந்தான கரே கே நீரே வாச காச்சமன் நிச்சல ராகே தன தன ஜனனி தே நீரே வைஷ்ணவ ஜன தோ तेने कहिए जो पीड़ पराई जाने रे समदृष्टि ने तृष्णा त्यागी समदृष्टि ने कृष्णा त्यागी परस्त्री जेने मातरे जिह्वथ की असत्य न बोले परधन नव भरे हाथ रे वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे मोह माया व्यापे नहीं जेने मोह माया व्यापे नहीं जेने दृढ़ वैराग्य जेना मन मामे राम नाम सूता लीलागी सकल तीरद तेरा तनु मामे वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे लोभी ने कपट रहित चे वन लोभी ने कपट रहित चे काम क्रोध निवार्या रे भणि नरस यो तेनु दर्शन करता कुछ एको तेरा तार्या रे वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे पर दुखे उपकार कहे तो ये पर दुखे उपकार कहे तो ये मन अभिमान न आने रे वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे